SBS தமிழ்.
வணக்கம் கோவை அசோக் அவர்களே.
வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
ரொம்ப நல்லா இருக்கிறேங்க.
கூடிய சீக்கிரம் நீங்க ஆஸ்திரேலியா வரப்போகிறீர்கள் இல்லையா?
ஆமாங்க.
நீங்க ஸ்டாண்ட் அப் காமெடியன், அதாவது ஸ்டாண்ட் அப் காமெடி அதோட மிமிக்ரி இதுகளில் வந்து ரொம்ப பிரபலமாகி கொண்டு வருகின்ற ஒரு கலைஞர். அந்த வகையில் உங்களுக்குள்ள இந்த திறமை இருக்குன்னு எப்போ உங்களுக்கு தெரிய வந்தது?
எனக்குள்ள இந்த திறமை எப்போ கண்டுபிடிச்சேன்னா, 10th ஸ்டாண்டர்ட் ஃபேர்வெல் பார்ட்டியில ஒரு பையன் பண்ணான், அது எனக்கு ஒரு இம்ப்ரெஸ் ஆகி நம்மளும் ட்ரை பண்ணலாமே இந்த மாதிரின்ட்டு ஒரு ஆர்வம் ஈடுபட்டது. அது ஸ்கூலு கல்லூரி அப்படியே நான் வேலை செய்யற இடத்துல அப்படியே ஓரத்துல இருந்தது. கடைசியில் அது விஜய் டிவியில இந்த மாதிரி ஆடிஷன் வந்தவொடனே உள்ள போனேன். அப்புறம் கடைசியில சன் டிவியில அப்புறம் பண்ணேன். அப்புறம் லைஃப் டைம் அச்சீவ் அவார்டு கவர்னர் கிட்ட வாங்கி லிம்கா ரெக்கார்ட் பண்ண அப்புறம் இதுதான் ப்ரொஃபஷனல்னு ஆயிடுச்சு. அது மறக்க முடியாத நிகழ்வு, கரெக்டா ஞாபகப்படுத்திருக்கீங்க.
சரி, இப்போ அந்த ரியாலிட்டி ஷோ வந்து உங்களோட வளர்ச்சியில முக்கிய பங்கு வகிச்சிருக்கும் இல்லையா, அந்த அனுபவத்தை சொல்லுங்களேன்.
ரியாலிட்டி ஷோல நாங்கள் கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் வந்து மக்கள்கிட்ட எப்படி ரீச் பண்ணா டக்குன்னு மக்கள் ஏத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் கத்துக்கிட்டோம். அதாவது கீழ்மட்ட மக்கள்ல இருந்து மேல்தட்டு மக்கள் வரைக்கும் அங்கங்க நம்ம எப்படி பிரசன்டேஷன் பண்ணணும், எந்த வேலை கொடுக்கணும். ஒண்ணு பஞ்சிங் டைலாக் எங்க டைரக்டர் சொல்லி கொடுத்தது, அப்புறம் நாங்க கிரியேட்டிவிட்டி பண்ணது எல்லாத்தையும் விட வாரம் வாரம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா பண்ணணும் பாத்தீங்களா. அதுதான் எங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து காலேஜ் பிஜிக்கு போற மாதிரி கரெஸ்பாண்ட், அதுக்கப்புறம் படிச்சுட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் புதுசு புதுசாக நாங்கள் யோசிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய மைல்கல்லா இருந்தது இந்த மீடியா. அந்த ரெண்டு தொலைக்காட்சிகளுக்கும் இப்ப லேட்டஸ்டா கேரளால ஃபிளவர்ஸ் டிவில பண்ண அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன்.
ஸ்டாண்ட் அப் காமெடி அப்படின்னு பார்க்கும்போது இல்ல மிமிக்ரி இப்படி எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் இருக்கிறார்கள் இந்த துறையில் இல்லையா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மிகவும் ஒரு பலத்த போட்டி இருக்கும் இந்த துறையில. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி உங்களை வேறுபடுத்தி காட்டுகிறீர்கள், அதாவது உங்களுடைய தனித்துவம் என்ன என்று சொல்லுங்களேன்.
என்னுடைய தனித்துவம் அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, அந்த தனித்துவத்துல வந்து நம்ம கொடுக்கற விதம் வே ஆஃப் பிரசன்டேஷன், நம்ம புது விஷயத்த மக்களுக்கு அதாவது மாற்றம் ஒன்றே மாறாதது. சிலையத்தை தூக்கிட்டு இருந்தோம், இப்ப டேப் எடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி கான்செப்ட்ல அப்ப என்ன பண்ணணும் இப்ப என்ன பண்ணணும், இந்த காலத்து மக்களுக்கு எப்படி பிடிக்கும், இடைப்பட்ட மக்களுக்கு, வயதான மக்களுக்கு, இந்த மாதிரி இப்ப பல விதமான யோசிச்சு அனுபவங்களை சேகரிக்கிறது, புத்தகங்களை படிக்கிறது, அப்புறம் என்னோட கிரியேட்டிவிட்டி எல்லாம் சேர்த்து அதுக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் மிமிக்ரிக்கு அடுத்த ஸ்டெப் 10 minutes 100 வாய்ஸ் லிம்கா புக் ஆஃப் வேல் ரெக்கார்ட் 2009 பண்ணி 10 எனக்கு கிடைச்சது. அதை பாராட்டி கவர்னர் வார்டு கொடுத்தோம். இன்னும் ஒரு படி மேல எனக்கு பொறுப்பு வந்து நிறைய லைவ் டீசர், ஃபர்ஸ்ட் டைம் மிமிக்ரி டீசர் அப்படின்னு சொல்லி கரோகில மிமிக்ரி இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி புதுசு புதுசா எல்லாராலையும் முடியும். இது எனக்கு வந்து ஏதோ ஆண்டவன் கொடுத்ததா இல்ல எனக்கு அது மேல இருக்கிற லவ்வான்னு தெரியல, அந்த தனித்துவம் தான் இன்னைக்கு வெற்றியடைய வச்சிருக்கேன். உதாரணத்துக்கு
சொல்லுங்க,
அவள் ஒரு தொடர் கதைன்னு ஒரு கமலஹாசன் படம் உங்களுக்கு தெரியும், எஸ்பிபி பாடி இருப்பாரு, கமல் நடிச்சிருப்பாரு, பாலச்சந்தர் டைரக்ஷன், எம்எஸ்சி வாசிக்க அந்த பந்தம் சதன்கிறவரு மிமிக்ரி பண்ணிருப்பாரு. அந்த ஒரு பாட்டுக்கு இத்தனை பேர் உழைப்பு. அந்த கமல் 20 பண்ணத இப்ப பிக் பாஸ் கமல் 60 இப்ப அவர் 60 தாண்டி இருக்கு அவருடைய திரை உலக வாழ்க்கை. அந்த பிக் பாஸ் கமல் தான் குழந்தைகளுக்கு தெரியும், அவர் அந்த பாட்டுக்கு பாடியிருந்தா எப்படி இருக்குன்னு வீடியோ கருவியில நான் பண்றேன். யாருமே பண்ணாத ஒரு முயற்சி. ஆமா, அது 5 கிட்டத்தட்ட மிமிக்ரியும் நானே, சாங்கும் நானே, வீடியோவோட ரன் பண்ணிட்டு இருக்கும்போது லைவா அதுக்கு நான் டப்பிங் ஒரே டேக் லைவ்ல அப்படின்னா.
சரி, அதுல ஒரு
தெரியும் ரெக்கார்டிங் சென்டர்.
சரி, இப்போ அதுல ஒரு சில வரிகள் செய்து காட்டுங்களேன். அதாவது இப்போ உங்களுக்கு வந்து பின்னணியில இசை இல்ல, இருந்தாலும் அந்த குரல்கள்ல வந்து நீங்க செய்து காட்டுங்களேன்.
அப்படிங்களா? ஓகே. அதுல ஸ்டார்டிங்ல எடுத்தோடனே பாத்தீங்கன்னா ஒரு குதிரை மாதிரி ஒரு சவுண்ட் வரும் அப்படின்னு வரும். இடையில வந்து பெரும் காடு அப்புறம் இடையில மாடு எல்லாம் வரும். இது சங்கீத சதங்கைகள் வரும். அப்புறம் யானைகளுடைய சவுண்டு பல்லாக்கில இருந்து அப்புறம் தந்தி பத்மா பிதுமக்கே சங்கீத சரமா ஸ்வகோ. அந்த மிருதங்கம் வாசிப்பாரு, இந்த மாதிரி நிறைய போகும். அது ஒரே டேக்ல எல்லாமே பண்ணும்போது பாட்டும் பாடிட்டு அதுவும் பண்றது ரொம்ப கஷ்டம்.
பண்பான வேதத்தை கொண்டாடும் மான்கள் மந்திரம் ஓதுதம்மா. பண்பான வேதத்தை கொண்டாடும் மான்கள் மந்திரம் ஓதுதம்மா. பல்லாக்கு தூக்கிடும் பரிவட்ட யானைகள் பல்லாண்டு பாடுதம்மா. கடவுள் அமைத்து வைத்த மேடை இழைக்கும் கல்யாண மாலை.
சரி, இப்ப பல குரல்கள் நீங்க பேசியிருப்பீங்க, பலருடைய குரல்கள்லயும் நீங்க பேசியிருப்பீர்கள். உங்களுக்கு மிக ஈஸியாக இவரோட குரல் எனக்கு வந்து ஈஸியா என்னால பண்ண முடியும் அப்படின்றது வந்து யாரோட குரல்?
எனக்கு ரெண்டு குரல் ரொம்ப ஈஸியா வரும். அதாவது இயற்கையாவே சாலமன் பாப்பி அவர்களும் வடிவேல் அவர்களும். அன்பு பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, வாங்கையா திருச்சி பழகுவோம். தமிழ கலக்கிறோம் இல்லே, ஆஹா ஆஹா தாப்பு எப்பயோ எப்ப முடித்தாலும் நம்ம எத்தி எத்து மாப்பு ஏசி அளவுல தாப்பு. ஓகேவா மேடம்?
சரி, ஒரு சிலரோட குரல்கள் நான் கேட்கிறேன், நீங்க அவங்கள மாதிரி செய்து காட்டுங்களேன். இப்போ ரஜினிகாந்த் அவரோட குரல்ல நான் உங்களோட மிமிக்ரியில வந்து பேட்ட படத்துல இருந்து சிலது செய்திருந்தீங்க, அதை எங்களோட நேயர்களுக்கு செய்து காட்டுங்களேன்.
சத்தியமா சொல்றேன், அடிச்சு அந்த வரோட ஓட விட்டுவே மௌனம் போன திரும்பி வராது பாத்துக்கோ. தப்பு பண்ணிட்டிய சிங்காரம், தப்பு பண்ணிட்டியே, நீ திரும்பிய தொற்றுக்க கூடாது. அப்படியே ஓடி போயிட, கொல்லா கான்ல இருக்கே மவனை கொல்ல முட மாட்டேன்.
அருமையாக இருந்தது. மிமிக்ரி செய்பவர்கள் கூடுதலாக நான் கவனித்திருக்கின்றேன், பெண் குரலிலும் அவர்கள் செய்வது உண்டு இல்லையா? நீங்கள் எப்படி பெண் குரல்களையும் செய்வீர்களா?
சின்ன குழந்தையா இருக்கும் போது அந்த ஷார்ப் பாய்ஸ் இருக்கும், ஒரு ஓரளவுக்கு பெருசானவனே கொஞ்சம் கஷ்டம். பட் அதுல நமக்கு என்ன மேட்ச் ஆகும், அதுல இப்ப உதாரணத்துக்கு கே பி சுந்தராம்பாள், கண்ணாம்பாள் இவங்களுடைய குரல்கள் எல்லாம் நான் பேசியிருக்கிறேன் லைவ்ல. கே பி சுந்தராம்பாள் அவர்கள் பேசினது, இப்போ மேடம் உங்க நேம் செல்வி, இவங்களை வாழ்த்துறாங்கன்னு நீங்களே பண்டிதான் நம்மை வேட்டி எடுத்துக் கொண்டிருக்கும் செல்வி அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் முருகா. எம்பெருமானி அவருக்கு ஆசீர்வதியால் எல்லோரும் தமிழர்களாகிய இந்த நிகழ்ச்சியை கேட்கும் என்று அனைவருக்கும் முருகன் அருள் புரிவாய். உன்னுடைய ஞானமே ஞானம் பழமேயப்பா. ஓகே,
சரி. மிமிக்ரி செய்வது என்பது எல்லோருக்கும் சாத்தியமா? அதாவது அதிகம் பயிற்சி எடுத்துக் கொள்வதனால் யாராலும் இதை செய்ய முடியுமா?
இது ஒரு நல்ல கேள்வி. அதாவது முதலில் யாருக்கெல்லாம் இது இன்ட்ரெஸ்ட், அதாவது இது மேல ஒரு ஆர்வம் இருக்கோ, இது எந்த அளவுக்கு லவ் பண்றாங்களோ அந்த அளவுக்கு ஈஸி. இது மேல எவ்வளவு பிரியம், அதாவது ரொம்ப லவ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியா வரும். அப்படியே லவ் பண்ணி சில பேருக்கு வராமே இருக்கும். அதுக்கு காரணம் இயற்கையா கடவுளும் கொடுத்த வரமும் சேர்ந்து வரும்போதுதான். பட் ஆனா முயற்சி நெய்வருத்த கூலி தரும். 10 வாய்ஸ் ட்ரை பண்ணி ஒண்ணுமே வராதவங்களுக்கு கண்டிப்பா ஒரு 3 வாய்ஸாவது வரும் பயிற்சி இருக்காது. இதுதான் என்னுடைய கருத்தை நான் வச்சிருந்தேன்.
சரி, இப்போ நீங்க ஒரு குரலை கேக்குறீங்க. இப்ப உதாரணத்துக்கு இப்ப நான் பேசுறத நீங்க இப்ப கொஞ்சம் 2 நாளா கேட்டுட்டு இருக்கீங்க, என்ன மாதிரி உங்களால மிமிக்ரி பண்ண முடியுமா?
இப்ப உங்க ஸ்டைல் ஓரளவுக்கு கேட்ச் பண்ணிட்டேன். பட் உங்க குரல்ல ஒரு 5-6 தடவை இன்னும் போட்டு கேட்டேன்னா கண்டிப்பா முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு.
பல குரலில் பேசுவது என்பது சாத்தியமா? எப்படி உங்களால் முடியும்?
இதுதான் ஸ்டைலு, பட் உங்க வாய்ஸ் இன்னும் வரல, கண்டிப்பா அது நான் ட்ரை பண்றேன்.
சரி, மிக விரைவில் ஆஸ்திரேலியா வர இருக்கிறீர்கள், குறிப்பாக சிட்னிக்கு வர இருக்கிறீர்கள். சிட்னி தமிழ் மன்றம் தில்லானா என்ற நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெற வர இருக்கிறீர்கள், அந்த நிகழ்ச்சியை பற்றி சொல்லுங்கள்.
சிட்னி தமிழ் மன்றம் நடத்த இந்த நிகழ்ச்சியில ஒரு முக்கியமான நண்பர் வந்து என்னுடைய நிகழ்ச்சி சென்னையில் நடக்கும் பொழுது பார்த்தாரு. அது லைவா நான் வந்து இந்த 12 minutes 125 வாய்ஸ் வந்து மிமிக்ரி பண்ணது மட்டும் இல்லாம ஹால்ல இருக்கிறவங்களோட நேம் லிஸ்ட் வாங்கி அப்படியே அந்த பிக்சர் மாற மாற ஸ்கிரீன்ல ஒவ்வொரு நேமுக்கும் அதை சிங் பண்ணி லைவா பண்ணது அவர் இம்ப்ரெஸ் ஆகி அவங்க வந்து விஜய் டிவியில இருக்கும்போதே உங்களை நாங்க கூப்பிடணும்னு நினைச்சோம். சன் டிவியில வந்த பிரமுக கூப்பிடுது இன்னைக்கு வா இப்பதான் வாய்ப்பு கிடைச்சது உங்களுக்கும் பார்த்தோம் நேர்ல டிவியில பண்றதோட நேர்ல பார்க்கும்போது இன்னும் உங்களுடைய திறமையை பத்தி எங்களுக்கு நல்லா புரிய முடிஞ்சது அதனால நீங்க வர்றீங்க அப்படின்னு சொன்னாரு. கரெக்டா கூப்பிட்டாங்க. அந்த தமிழ் மன்றத்தின் சார்பாக கென்னடி அவர்கள் தான் தொடர்பு கொண்டாரு. அப்புறம் தமிழ் சங்கத்துக்கு தலைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அங்க எல்லாரும் சார்பாகவும் என்ன அறிமுகப்படுத்தினது சென்னையில ராம்மணி அப்படின்ட்டு அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேங்க. அது போக அங்க இருக்கிற எல்லா தமிழ் ரசிகர்களும் என் மேல பாசமா இருக்கிற அன்பான அன்பு ரசிக உள்ளங்களுக்கு எல்லாம் உங்களின் சார்பாக நான் ரொம்ப சந்தோஷமா அங்க வந்து சந்திக்கிறேன். முதல் நன்றியை சொல்லிக்கிறேன். என்னுடைய நிகழ்ச்சிக்கு வந்த கண்டிப்பா அவங்களுடைய கஷ்டங்களை மறந்துடுவாங்க. ஒண்ணு கஷ்டம் இல்லாத மனுஷன் இல்ல, ஏதோ ஒரு விதத்துல இருக்கும், ஒண்ணு மனசுல இல்ல உடம்புல இல்ல, அந்த கஷ்டங்களை மறக்க வைப்பேன். கண்டிப்பாக 100% வயிறு குழந்தை சிரிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு 5 வருஷம் ஆயுசா நான் கூட்டுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்றேன், ஒரு இடத்துல எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறத வச்சு நான் சொல்றேன். கண்டிப்பா உங்களை நல்லா சிரிக்க வைப்பேன், அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா இது வரைக்கும் நீங்க பார்த்த விஷயங்களுக்கும் இதுக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. அது இது முழுக்க முழுக்க என்னுடைய தயாரிப்புங்கிறதுனால நான் தைரியமா சொல்றேன். சந்தோஷமா வாங்க, நல்லா சிரிச்சுட்டே போலாம்.
சரி, உங்களுடைய தயாரிப்புல ஒரு சாம்பிள் எங்களுக்கு செய்து காட்டுங்களேன்.
என்னுடைய தயாரிப்புலயா?
ஆமா.
ஓகே. பாகியராஜ் சார் வந்து பொதுவா நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லுவாரு, பட் என்னுடைய வாய்ஸ் அப்படியே டிட்டோவா இருக்கிறத பார்த்து டப்பிங்க்கு வர சொல்லியிருந்தாரு. அவர் வாய்ஸ்ல இப்ப நடிகர்கள் வந்து ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணி இருந்தே இருக்கும். உதாரணத்துக்கு பாகியராஜ் அவர்கள்,
எல்லாருக்கும் வணக்கம், உங்களை இந்த எஸ்பிஎஸ் மூலமா சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு நல்ல விஷயம் சொல்றேன், புருஷம் முண்டாட்டி சண்டை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும், பக்கத்து வீட்லயோ எடுத்த வீட்லயோ போனா அது ஊரே நாகிருங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு சாம்பிள் ஒண்ணு சொல்றேன். ஒரு புருஷம் முன்னாட்டிக்கு ஒரு நல்ல குழந்தை பிறந்தது, அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு அவங்களுக்குள்ள ஒரு தகராறு. அப்போ புருஷன் சொல்றான், எங்க தாத்தா பேரு தான் வைக்கணும், அதாவது கோபால் அப்படின்னு வைக்கணுங்கிறான். முண்டாட்டி இருந்துட்டு முடியாது, சீனி அப்படின்னு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவ சண்டை போடுறான். காலையிலிருந்து பெரிய சந்தையாகி பாத்திரம் எல்லாம் பறக்க ஏத்து வீட்டுக்கார வந்துட்டான். வந்து என்னமா பிரச்சனை உங்களுக்கு, இல்ல எங்களுக்கு குழந்தை பிறந்தது இல்லையா, இதுக்கு எங்க தாத்தா பேர் வைக்கணும்னு சொன்னேன், அவன் அவ தாத்தா பேர் வைக்கணுங்கிறா, இதுக்கு நீங்க தான் முடிவு சொல்லணும்னு அவர்கிட்ட கேட்டேன். உங்க தாத்தா பேர் என்ன? கோபால். உங்க தாத்தா பேரு சீனி. உடனே இது ஒரு பிரச்சனையா, நான் முடிச்சு வைக்கிறேன்ட்டு சீனிவாச கோபால பெருமாள் வீங்கன்னு போயிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா, ஆகா அற்புதமா இவர் முடிச்சு வச்சிட்டாருன்ட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு திருப்பி அவங்களுக்குள்ள சண்டை. சீனி சரி கோபால் சரி, அது யாரு பெருமாள், அந்த ஆள கூப்பிடுன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரனையும் எடுத்து வீட்டுக்காரனையும் கூப்பிட்டு, ஏயா எங்க தாத்தா பேரும் எங்க தாத்தா பேரும் வச்சிட்டேன், அந்த பெருமாளுங்கிறது யாரு, ஏன்னா அது எங்க தாத்தா பேருன்னு அவன் சொல்லிட்டேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதனால பிரச்சனையை நமக்குள்ளதான் சுமூகமா முடிக்கணுமே. இதெல்லாம் எடுத்து வீட்டுக்கு போனேன், அது ஊரே நாகிடும். எப்பவுமே நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற விஷயத்த நமக்குள்ளதான் வச்சுக்கணும். ஓகே, இதுக்கு மேல உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியதில்ல. தெம்பா இருக்கும்னா முருங்கைக்காய் சூப் சாப்பிடுங்க, வர்றேன். நன்றி, வணக்கம்.
எனக்கு ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணது நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா இருக்காரு இல்லைங்களா, அவருடைய குரல்ல அவர் தமிழ்நாட்டு புலவரை பத்தி ஐரோப்பிய பாராளுமன்றத்துல பேசினதும் அவர்கிட்ட ஒரு பேட்டியாளர் உங்களை மாதிரி ஒருத்தருங்க கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதிலும் என் மனசுல அப்படியே பதிஞ்சிருச்சு. அதை முதல் முறையா ஆஸ்திரேலியால பண்ணி காட்டலான்னு இருக்கேன்.
நிச்சயமாக நாங்களும் உங்களை சந்திப்பதற்கு மிகவும் ஆவலாக இருக்கின்றோம். சிட்னிக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். நேரில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.
நன்றி, நன்றி, வணக்கம்.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.